நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். செர்பிய எல்லையொட்டி அமைந்திருக்கின்ற தென் மாவட்டங்களில் ஹங்கேரி நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட குடியேறிகள் இரண்டு நாட்டு எல்லையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். செர்பியாவில் ஹோர்கோ பகுதியில் அமர்ந்திருக்கின்ற அவர்கள் தங்களை உள்ளே அனுமதிக்கும்படி கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். தங்களை எல்லை கடக்க அனுமதிக்கும் வரை சாப்பிடவோ தண்ணீர் அருந்தவோ போவதில்லை என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குடியேறிகள் பெரிய அளவில் தங்களது எல்லைக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் ஹங்கேரி செர்பிய எல்லையில் வேலிகளை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது.
குடியேறிகள் நெருக்கடி தொடர்பில் விவாதிப்பதற்காக அவசர கூட்டம் ஒன்றை அடுத்த வாரம் நடத்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு ஜெர்மனி ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்க்கல் அழைப்பு விடுத்துள்ளார்.
Ich glaube, wir müssen es wieder schaffen, einen europäischen Geist herzustellen und
ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பெர்லின் நகரில் ஆஸ்திரிய அதிபர் வெர்னர் ஃபைமனுடன் பேசும்போதே ஏங்கலா மெர்க்கல் இவ்வாறு தெரிவித்தார். மற்றைய ஐரோப்பிய நாடுகள் இந்த பிரச்சினையை புறக்கணிக்க கூடாது என வெர்னர் ஃபைமன் வலியுறுத்தினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவின் அரசாங்கத்துக்கான ரஷ்யாவின் ராணுவ ஆதரவு குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கின்றார். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளை அரசாங்க படைகள் தான் தோற்கடிக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ரஷ்ய உதாரணத்தை பின்பற்றி ஏனைய உலக நாடுகள் சிரியாவின் அரசாங்கத்துக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதிபர் பசர் அல் அசாத்தின் அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கின்ற அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் அவருக்கு உதவுவது மோதல்களை நீடிக்கச் செய்யும் என்று கூறுகின்றன.
சிரியாவின் வடகிழக்கு நகரான அசாகாவில் நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று திங்கட்கிழமையும் நகரொன்றில் கார்கள் கொண்டு நடத்தப்பட்ட 2 தற்கொலை தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்லாமிய அரசினர் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் அசாகா நகரை கைப்பற்ற முயற்சி செய்து வரும் அதே சமயம் திங்கட்கிழமை நடந்த தாக்குதலுக்கு தாமே பொறுப்பு எனவும் கூறியுள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
துருக்கியின் முன்னணி ஊடக நிறுவனமான டோகன் பயங்கரவாத பிரச்சார விடயங்களை வெளியிட்டதா என்று அங்கிருக்கின்ற வழக்குத்துறையினர்கள் புலனாய்வு செய்கின்றார்கள். துருக்கிய படைவீரர் ஒருவரின் மரணம் குறித்த தணிக்கை செய்யப்படாத படங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட குர்து தீவிரவாத குழுவின் உறுப்பினரின் செவ்வி ஆகியன ஒளிபரப்பானதா என்பது குறித்து விசாரணைகள் நடக்கின்றன. அந்த நிறுவனம் CNN ட்ரக் செய்தி சேவையையும் குரியத் பத்திரிகையை நடத்துகின்றது. அரசாங்க ஆதரவு கோஷங்களுடன் வந்த கூட்டம் ஒன்று கடந்த வாரம் அந்த நிறுவனத்தை தாக்கியிருந்தது.
தாய்லாந்து நாட்டிலிருந்து உய்கூர் இனத்தவர்கள் நாடு கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் தலைநகர் பாங்காக்கில் கடந்த மாதம் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் பெரும்பாலும் தொடர்பு இருக்கலாம் என்று அந்நாட்டு காவல்துறையினர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளனர். உய்கூர் இனத்தவரை சீனாவிலிருந்து தாய்லாந்து வழியாக துருக்கிக்கு கடத்தும் வலையமைப்பை அதிகாரிகள் தடுத்தமையினால் அவர்கள் கோபமடைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் நம்புவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீனாவில் வசிக்கும் உய்கூர்கள் தங்கள் அங்கு ஒடுக்கப்படுவதாக கருதுகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஜிம்பாப்வே நாட்டு நாடாளுமன்றத்தில் துவக்க உரை நிகழ்த்த வந்த அந்த நாட்டு அதிபர் ரோபர்ட் முகாபே அவர்கள் தான் வாசிக்க வேண்டிய உரைக்கு பதிலாக வேறு உரையை படித்ததால் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து தொலைக்காட்சியில் இந்த உரையின் நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. கடந்த மாதம் தேசத்திற்கு முகாபே ஆற்றிய உரையையே அவர் இப்பொழுதும் படித்துவிட்டதாக கருதப்படுகின்றது. முகாபேயின் செயலகத்தில் நடந்த குழப்பத்தின் காரணமாகவே இந்த தவறு நிகழ்ந்துவிட்டதாக அரசுக்கு சொந்தமான தி ஹெரால்ட் தெரிவித்திருக்கின்றது. அதிபர் முகாபேயின் சரியான உரையை ஒரு ஹோட்டலில் அவர் வாசிப்பார் என்று அவரது செய்தித் தொடர்பாளர் ஜோஷ் சரம்பா தெரிவித்திருந்தார்.
நேபாளத்தில் நீண்டகாலமாக விவாதிக்கப்பட்டு வந்த புதிய அரசியல் சாசனம் மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கிறது. நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் செப்டம்பர் 20 இந்த அரசியல் சாசனம் அமலுக்கு வரும். தற்போது அரசியல் சாசனத்தின் ஒவ்வொரு பிரிவாக விவாதித்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நேபாளம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.